أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا يحزنك قولهم إنا نعلم ما يسرون وما يعلنون أولم يرى الإنسان أنا خلقناه من نطفة فإذا هو خصيم مبين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات إنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாகப்படி மேலதி. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. யா அல்லாஹ், இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே, எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை இஸ்லாத்திற்கென்று பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களை ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிகிற போது யா அல்லாஹ், களிமாவுடனும் எந்த கடனும் இல்லாமல் உன்னின் மீது நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிற அந்த வாக்கியமான மக்களில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த குர்ஆனுக்காக வேண்டி நாங்கள் இங்கே ஒன்று கூடினோமோ அந்த குர்ஆனை எங்களுக்கு நல்ல தோழனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாகவும், யா அல்லாஹ், உன்னுடைய வழியிலே நடக்கிற நல்லவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும், கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும், ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இது போன்ற மஜ்லிஸுகள் உலகத்தில் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் உன் தனிப்பெரும் கிருபையினால் யா அல்லாஹ், அந்த மஜ்லிஸுகளை நீ பொருந்தி கொண்டு யா அல்லாஹ், அந்த மஜ்லிஸுகள் கியாமத்து நாள் வரை தொடர்ந்து நடைபெறுவதற்கு யா அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், இங்கே எந்த இமாம்களுடைய கருத்துக்கள் சொல்லப்படுகிறதோ அந்த இமாம்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ், அவருடைய கபர்களை சுவனத்தினுடைய உயர்ந்த பூஞ்சோலைகளாக ஆக்கி தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் குர்ஆனினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினின் விளக்க உரைகளை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய அந்த தொடரில் கடந்த வாரத்திலே நாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தான அந்த ஏசுதல்கள், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குறித்தான நம்பிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற சில பகுதிகளை நாம் கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தான உயர்வான எண்ணங்கள் ஒரு மூமினிடத்திலே எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், நபி என்று சொன்னால் யார், நபிமாரிகளை குறித்து ஒரு மனிதன் சிந்திக்கிற போது அவனுடைய சிந்தனை எந்த இடத்தில் பதியப்பட வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் மிக எச்சரிக்கை கலந்து இந்த கடந்த ஆயத்திலே நமக்கு சொன்னான். நபியை குறித்து தாறுமாறாக சிந்திப்பதோ அல்லது அவர்களுடைய அந்த உயர்வுக்கு அவர்களுடைய அந்த ஷானுக்கு தோது இல்லாத வார்த்தைகளை பேசுவதோ ஒரு மூமினுக்கு ஆகுமானதல்ல. அப்படி யாராவது ஒருவர் பேசினால், அப்படி யாராவது ஒருவர் நபியை குறித்து எண்ணினால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார் என்கிற தகவலை அல்லாஹு தருகிறான். மனிதர்களால் முடிவு செய்ய முடியாத, மனிதர்களுடைய ஏட்டிலே அவர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் அல்லாஹுவினுடைய ஏட்டிலே அவர்கள் ஈமான் கொண்ட பிறகு காஃபிர்களாக ஆகிவிட்டார்கள் என்ற தகவலை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். மிக எச்சரிக்கைக்குரிய ஒரு பதிவு. நம்முடைய ஈமான் எவ்வளவு கவனமாக வடிவமைக்கப்பட வேண்டும், அது சார்ந்த அந்த சிந்தனைகளும் செய்திகளும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய பெரியவர்களுக்கும் யாருக்கு தேவை இருக்கிறதோ அவருக்கு எப்படி உள்வாங்குவதற்கு அந்த அறிவுகள் புகட்டப்பட வேண்டும் என்பதை குறித்து மிக அழகாகவும் தெளிவாகவும் இந்த வசனம் நமக்கு விளக்கி தந்தது. அப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகிற போது அல்லாஹ் சொன்னான், இன்னா நஅலம், அப்படி பெருமானாரே வார்த்தைகள் உங்களை காயப்படுத்த வேண்டாம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், ஃபலா யஹ்சுன்க கவுலுஹும், பெருமானாரே அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களை காயப்படுத்த வேண்டாம், நீங்கள் அதனால் துயரமடைய வேண்டாம். இன்ன நஅலம், நிச்சயமாக நாம் அறிந்திருக்கிறோம், மா யுஸிர்ரூன வ மா யுஅலினூன், அவர்கள் வெளிப்படுத்துவதையும் அவர்கள் உள்ரங்கமாக மறைத்து வைத்திருக்கிற அவர்களுடைய மனதில் ஓடுகிற எண்ண ஓட்டங்களையும் நாம் அறிகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த அடிப்படையில் ஒரு மூமின் ரெண்டு விஷயம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்டார்கள். நேரடியாக பெருமானாரை எதிர்த்த ஒரு கூட்டம், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் பெருமானாரை நேரடியாக எதிர்த்த ஒரு கூட்டம், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து கொண்டு அவர்களை வெளிப்படையாக ஏற்றவர்கள் போல் நடித்து உள்ளே மறுத்தவர்கள், முனாஃபிக்குகள். இந்த ரெண்டு வகையான மனிதர்களை குறித்து அல்லாஹ் இங்கே சொன்னான். அந்த வாரத்தில் நான் பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னேன், மா யுஸிர்ரூன வ மா யுஅலினூன் என்பதை கொண்டு மனிதர்களுடைய அந்தரங்கம் என்று சொல்லுகிற ஒரு செய்தியை இஸ்லாம் மீண்டும் மீண்டும் பார்க்க சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய வெளிரங்கமான செயல்கள் எப்படி இஸ்லாத்தில் பார்க்கப்படுகிறதோ, தொழுகிறான், நோன்பு வைக்கிறான் என்று, அவனுடைய அதே நிலைமைகள், அவனுடைய மனோ ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து மாறி மாறி குர்ஆன் பேசுகிறது. ரெண்டாவது, ஒரு மனிதனுடைய வெளிரங்கத்தை விட அவனுடைய உள்ரங்கத்தை இஸ்லாம் அவனை படைத்த அல்லாஹ் மிகவும் எதிர்பார்க்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டால், அல்லாஹுவினுடைய முதல் பார்வை அவனுடைய இதயத்தில் தான் விழுகிறது. ஒரு செயலை ஒரு மனிதன் செய்ய நினைக்கிற போது அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, அல்லாஹுக்கு அது மட்டும்தான் தேவை. குரானிலே ஒரு வசனத்தில் அல்லாஹ் அழகாக சொல்லுவான், குர்பானியினுடைய நேரத்தில் நீங்கள் அறுக்கிற அந்த ஆடுகள் இருக்கிறதே, அதனுடைய ரத்தமோ சதையோ அல்லாஹுவை அடைவதில்லை. நீ எத்தனை ஆடு அறுத்தீங்க, எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினீங்க, எப்படி போட்டு அறுத்தீங்க அப்படிங்கறதெல்லாம் அடையறதில்லை. ஒலக்கின் எனாலுகு தக்குவா மின்கும், அந்த நேரத்தில் உங்கள் மனோநிலை எப்படி இருந்தது என்பதை மிகச் சரியாக அல்லாஹ் கணக்கிட்டுக் கொள்வான். யாருக்கு காட்டுறதுக்காக வேண்டி இந்த ஆடு, அல்லது எவரிடத்திலே பெருமை பாராட்டுவதற்கு இந்த ஆடு, அல்லது தன்னுடைய காசினுடைய துணிவை வெளிப்படுத்தவா, அல்லது தன்னுடைய ஸ்டேட்டஸ், சோசியல் ஸ்டேட்டஸ், சமூக அந்தஸ்தில் நான் யார் என்பதை வெளிப்படுத்தவா, அல்லது முழுக்க முழுக்க இது என் ரப்புக்காக வேண்டி, இது என் பொருளாதாரம் அல்ல, எனக்கு இந்த ஆடை வாங்குவதற்கு பொருளாதாரத்தை கொடுத்தவன் என்னுடைய ரப்பு, அதற்காக வேண்டி உள்ள மனோநிலையை கொடுத்தவன் அவன், இந்த ஆடை இங்கே கொண்டு வந்து இறக்கி இத்தனை சக்திகளையும் செய்தவன் அவன், அவ்வளவையும் செய்துவிட்டு இந்த குர்பானியை நான் கொடுத்தவுடன் மீண்டும் எனக்கு அதற்காக வேண்டி நன்மையை தருகிறான். கிதாபுகள் அழகா எழுதுவாங்க, ஒரு அடியான் வெக்கப்படுகிற இடம் என்று சொன்னால் அதுதான், அல் ஹயா உஃபில் இபாத, The shyness in the worship. அப்படிங்கக்கூடிய ஒரு பார்ட் ஒன்று இருக்கு, நோன்பு வைக்கிறதுல, தொழுகிறதுல, ஜக்காத் கொடுக்கறதுல, குர்பானி கொடுக்கறதுல மனிதனுக்கு வெக்கம் என்ற ஒரு பகுதி உண்டு. நம்ம தொழுகும் போது நமக்கு சில வெக்கங்கள் வேண்டும், அந்த இன்னர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிரங்கமான குனிதல்கள், நிமிர்தல்கள், ருக்கு சுஜூதை போன்று ஒரு மனிதனுடைய மனோநிலையை ஹதீஸ் ரீதியாக ஆறாக வகுத்திருக்கிறார்கள். நான் இதை பல தடவை இதே மஜ்லிஸ்ல சொல்லியிருக்கேன். எப்படி குனிதலுக்கும் நிமிர்தலுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி அந்த ஆறு மனோநிலைகளும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை மீண்டும் மீண்டும் பரிசோதிக்க சொல்லுகிறது அல்லாஹுவும் அல்லாஹுவினுடைய தூதுவரினுடைய வார்த்தைகளும். சும்மா நான் நின்னேன் குனிஞ்சேன் அல்லது சிக்ஸ் பேக் எனக்கு வேணுங்கிறதுக்கும் தொழுகைக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு முட்டு வலி வரக்கூடாது அதனால தொழு வந்தேன். இப்படி இந்த தொழுகை தொழுகை அல்ல. அப்ப தொழுகை அப்படிங்கிறது நீங்கள் குனிருவது, நீங்கள் குனிவது, நீங்கள் ருக்கு செய்வது, நீங்கள் சுஜூது செய்வது, நிலையிலே நிற்பதற்கு பின்னால் உங்கள் மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் வகுத்து தந்திருக்கிறார்கள். இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் தொழுகை. ஒருத்தட்ட இது மட்டும் இருக்கு உள்ரங்கம் இல்லைன்னா அது பேர் தொழுகை அல்ல. அதுதான் அல்லாஹ் மிக தெளிவாக குர்ஆனிலே சொல்லுவான், வைலுன் லில் முஸல்லீன், தொழுகையாளர்களுடையக்கென்றே தனி நரகம், அவர்களுடைய தொழுகை அவர்களுடைய மூஞ்சியில் வீசி எறியப்படும். சும்மா குனியறதுக்கு நிமிர்றதுக்கு என்கிட்ட எதுக்கு வர்ற அல்லாஹ் கேட்கிறான். அது வீட்டில் உட்காந்து நீ செஞ்சுக்கலாம், வேற ஏதாவது பண்ணிட்டு போலாம். இபாதத் என்பதனுடைய நோக்கம் வெளிரங்கத்தின் மூலமாக அவனுடைய மனதை ஆட்டிவிப்பது, அவனுடைய மனதை அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது. தொழுகை மனதை கண்ட்ரோல்ல கொண்டு வர, நோம்பு மனதை கண்ட்ரோல், ஹஜ் அவனுடைய எல்லா இபாதத்துகளுமே மனதை சார்ந்துதான் இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. வெளிரங்கமாக நான் சாப்பிடல, நான் குர்பானி கொடுத்துட்டேன், நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டேன், எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது போயிட்டு வந்த பின்னாடி உங்களுடைய மனோநிலையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன, அதை ஒவ்வொரு முஸ்லீமும் செக் பண்ணி ஆகணும். மாறி 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 குர்ஆன் அதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது. இந்த பணியை செய்வதற்கென்றே பெருமானார் வந்தார்கள். இன்னைக்கு நிறைய இபாதத்துகள் பெருத்து போச்சு, இந்த செயலில் இருக்கக்கூடிய அந்த மனோநிலை சுத்தமாடி போட்டு போச்சு. அதனாலதான் ஒரு ட்ரை அந்த அந்த வேக்கம் ஏரியான்னு சொல்றோம்ல. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இபாதத்துகள் ஒரே ஹதீஸ் குர்ஆன் எல்லாம் படிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, ஒரு விதமான வேக்கம். எங்க பார்த்தாலும் சண்டை. இந்த குர்ஆனை வச்சுக்கிட்டு அல்லது ஹதீஸை வைத்துக் கொண்டு இவர்கள் ஆடுகிற ஆட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி, மனோநிலை அதில் ஒத்து போகவில்லை, அல்லது இவர் தொழுகிற தொழுகையினால் இவருக்கு எந்த விதமான பிரயோஜனமும் ஏற்படவில்லை. இதுதான் ரொம்ப சிம்பிளா இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். அப்போ நாம் ஒவ்வொருவரும் அதுல அந்த ஹதீஸ்ல வரும்போது வரும், அதுல சொல்லுவாங்க தொழுகைக்கென்று ஒரு ஹயா உண்டு, ஒரு வெக்க நிலை, கடைசி நிலை. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் எல்லா மனோரீதியான அம்சங்களோடும் தொழுகிறான், கரெக்டா ஓது செஞ்சு குனிஞ்சு நிமிந்து ருக்குகள் சுஜூதுகள் முழுமையாக செய்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு சலாம் கொடுத்த உடனே ஒரு மனிதன் நினைக்கிறான், இப்ப நம்ம தொழுது முடிச்ச உடனே எப்படி நினைப்போம்னா, தொழுது முடிச்சாச்சு, அல்லாவுக்கு அட்டனன்ஸ் போட்டோம், முடிஞ்சு போச்சு, இனிமேட்டு இதை அல்லா கேட்க மாட்டான் என்கிட்ட அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள், ஒரு மூமினுடைய மனோநிலை தொழுது முடித்தவுடன் எப்படி இருக்க வேண்டும். தொழுது முடிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும் போது, ஓகே ஐ டிட் மை வர்ஷிப் ப்ரேயர் அப்படின்ட்டு போறதா எந்திரிச்சு, அல்லது வேறு ஏதாவது ஒரு நிலை வேண்டுமான்னா, பெருமானார் சொன்னார்கள் நீ அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னவுடன் அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். அந்த மனோநிலைக்கு பெயர் வெக்கம் என்று சொல்லப்படும். என்ன அப்படின்னு சொன்னா, என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து என்னை ஒது செய்ய வச்சு எனக்கு எல்லா விதமான அந்த குனிவதற்கு நிமிர்வதற்குரிய சக்திகளை தந்து எனக்கு அதுக்குள்ள மனசையும் தந்து இங்க வந்து நான் அல்லாவுக்கு முன்னாடி நின்று என்னுடைய கவனங்களை சிதறவிடாமல் ஒருநிலைப்படுத்தி கான்சென்ட்ரேட்டடா நான் தொழுதுட்டு நான் இப்போதைக்கு உட்கார்ந்துருக்கேன், இந்த தொழுகைக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறேன்னு சொல்றான். இந்த தொழுகையினுடைய முயற்சிக்கு பின்னால் என் சக்தி எதுவும் இல்லை. என்னை கூட்டிட்டு வந்தவன் என் ரப்பு, என்னை தொலை வச்சவன் என் ரப்பு, என்னை ஒது செய்ய வச்சவன் என் ரப்பு. எத்தனையோ பேருக்கு ஒது செய்யறது தெரியாம இருக்கலாம், ஒது செய்ய முடியாம இருக்கலாம், எத்தனையோ பேருக்கு நிக்க முடியாம இருக்கலாம், என்னை நிக்க வச்சான். எல்லா வேலையும் அவனே செய்ய வச்சுக்கிட்டு கடைசியா சொல்றான், என் அடியான் சூப்பரா தொழுதுட்டு அவனை கூலிக்கிறான். இதை ஒவ்வொரு தொழுவு முடிஞ்ச உடனே நினைச்சு பார்க்க சொன்னாங்க. இதை நினைச்சா கண்ணிலேருந்து தண்ணி வராமல் இருக்காது. தொழுது முடிஞ்ச உடனே ஒருத்தர் நினைக்கிறான், எல்லாம் என்ன இப்படி கூட்டிட்டு வந்த, இப்படி நிக்க வச்ச, எல்லாம் செஞ்ச, அவ்வளவுதையும் செஞ்சு முடிச்சுட்டு நீ தொழுதுக்கு நான் கூலியும் தர்றேங்கிற, அப்ப நீ யார், நீ யார்? இந்த அம்மாக்கள் சொல்லுவாங்கல்ல, நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பேன் வாப்பா அப்படின்னா, அவர் செய்ய போறாரு அவருடைய வேலை, அதுக்கு அம்மாட்டேந்து கிஃப்ட் வருதுன்னா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா கவனமா அவர் செய்யறாரு. எல்லாம் சொல்றான், அப்ப ஏன்ட்டேந்து நீ எப்படி பாக்குற, என்கிட்ட எப்படி பாக்குற. அப்போ இந்த மனோநிலைக்கு பேர் அல் ஹயா உ, இஸ்லாத்தில் சொல்லப்படும் தப்சீர்களில் எழுதுவார்கள் அல் ஹயா. இது தொடுகைக்கு பின்னாடி இந்த ஹயா எனக்கு இருக்கான்னு ஐ ஹாவ் டு செக் மை செல்ஃப். தொழுது முடிச்ச உடனே இந்த ஹயா எனக்கு இருக்கா, இந்த வெக்கம், ஏன்னா கூலியை வாங்க போறேன், எல்லாத்தையும் அவன் செஞ்சு வச்சுட்டான். ஐ எம் ஏ இன்ஸ்ட்ருமெண்ட், தட்ஸ் இட். ஐ எம் ஏ இன்ஸ்ட்ருமெண்ட், இடையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இதுவரை நடந்து முடிஞ்ச எல்லா மனோநிலைக்கும் எல்லா விவாதத்துகளுக்கும் அவன் தான் காரணம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த நிலை என் மனதில் வருகிறதா? ஒரு கணம் யோசிச்சு பார்க்கணும். அப்படி உண்மையிலே வந்துச்சு, நம்முடைய தொழுகை அக்செப்டபிள், என்னுடைய தொழுகையை இறைவன் அங்கீகரித்துக் கொண்டான். அந்த வெக்கத்தோட எந்திரிச்சு ஒருத்தர் போறார், இவ்வளவுதும் செஞ்சுட்டு எனக்கு இவ்வளவு கூலிய கொடுக்குறியாடா, நீ யார், நீ யார், நீ உன்னை எப்படி புகழ்றது? அந்த அந்த மனதின் வார்த்தைகள் அதுதான் திக்ரு. திக்ருன்னா சும்மா வந்துட்டு தஸ்பியை புடிச்சிட்டு சுபானலா சுபானலான இங்க கை ஓடிக்கிட்டு இருக்கு, மண்டை பூரா வேற இடத்துல இருக்கு. அந்த வியாபாரத்தை இஸ்லாம் வெட்டி சாய்க்கிறது, அது வெட்டி வேலைன்னு சொல்லுது. உன்னால எந்த இடத்தில் ரெண்டும் ஒன்றாக கலந்து செய்ய முடியலையோ செய்யாத. பெருமானார் ஒரு தடவை சொல்லுகிறார்கள், நீங்கள் குரான் ஓதுகிறீர்களா, உங்க வாய் குளறி போகுதா, நீ என்ன ஓதுறேங்கிறத உன்னால விளங்க முடியலையா, நீ ஓதாத. அந்த இடத்தில் ஓதுவது தப்பு. அப்பனா பாருங்க எதுக்கு வெயிட்டேஜ், நீ ஓதுவதற்கும் உன்னுடைய சிந்தனைக்கும் வேலை செய்ய முடியல, ரெண்டும் ஒரே டிராக்ல ஓடல, வாய் வாட்டுக்கு ஓதிக்கிட்டு இருக்கு, மண்டை வாட்டுக்கு வேற இடத்துல இருக்கு, அல்லான்னு குரான மூடி வச்சிரு. அல்லான்னு குரான், இன்னைக்கு இதுதான் நோய், இதுக்கு பேர் தான் டிப்ரெஷன். இதுக்கு பின்னாடி தானே உலகத்தில் எவ்வளவு கோடிகள் செலவழிக்கப்படுகிறது, சைக்காலஜி மனோ தத்துவம். சிம்பிள் அல்ல, நம்முடைய தொழுகையில ஒரு முஸ்லீமுக்கு சொல்லிக் கொடுத்துறான். இந்த பாடத்தை எவர் ஒருவர் தொழுகையில படிச்சுக்கிறாரோ, ஸ்கூல்ல 100க்கு 100, லைஃப்ல 100க்கு 100. ஏன்னா எங்க இருந்தாலும் அவர் பி பிரசன்டா இருப்பார். எங்க இருந்தாலும் சிஇஓ உட்கார்ந்து இருந்தாலும், கடையில சாதாரண சேல்ஸ்மேனா இருந்தாலும் பி பிரசன்ட். இந்த ஒரு மனோநிலை தெரியல, பிசிக்கலி பிரசன்டா இருப்பார். பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி இருக்க மாட்டார். அப்படி இல்லாத செயல்கள் முழுமையா அடையவே அடையாது. அத சிம்பிளா அல்லாஹு தஆலா இந்த தொழுகையின் மூலமாக இது போன்ற செயல்களிலே பாடம் நடத்தி விட்டு சொல்லுகிறான், எனக்கு தேவை உன் மனோநிலை தான். மா யுஸ்ருன், நீங்கள் அல்லாஹுவை குறித்தும் அல்லாஹுவினுடைய வேதத்தை குறித்தும் நபிமார்களை குறித்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதைத்தான் நான் பார்க்கிறேனே தவிர, சும்மா இப்படி கைல அப்படிலாம் இல்ல. உன் மனசு எப்படி இருக்கு, என் நபி எப்படி உட்கார்ந்து இருக்காங்க உன்னுடைய உள்ளத்துல, எதுக்கு எடுத்தாலும் அப்படி நான் ரசூல் அப்படி சொல்லிட்டேன் அது வேண்டாங்க. நான் இல்ல, உன் மனோநிலையை நான் பார்க்கிறேன். ஏன்னா உன்னுடைய செயலுக்கு முந்தியது அது. ஒரு மனிதனுடைய செயலுக்கு முன்னா இன்டென்ஷன், நான் வேலைக்கு போகணும் தொழு வரணும்னா இன்டென்ஷன், அந்த நீயா, அந்த எண்ணம். ஒவ்வொரு வாரமும் ஹதீஸ் ஆரம்பிக்கிற போது சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் இன்னமல்ல அமல் உபில்லியார், இமாம் புகாரி முதல்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், அதுக்கு முத்தவாத்திர அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும் கூட்டம் சஹாபாக்கள் அதை அறிவிச்சிருக்காங்க. அந்த ஹதீஸ் இமாம் புகாரி ஒவ்வொரு ஹதீஸா தேடி 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 எழுத்து எழுதினார். அப்படி தேடி எழுதுறதுல முதோ ஹதீஸா எதை கொண்டு வர்றதுன்னு அவர் ரொம்ப பார்க்கும்போது இந்த முதல் ஹதீஸ் இன்னமல்ல அமல் உபில்லியார், உங்கள் செயல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்தே. அங்க இன்ட்டு உளுந்துருச்சு அப்படின்னு சொன்னா இங்க குனிகிறதுல எதுவுமே இல்ல. இதுல இன்னொரு விஷயமும் சொல்ல முடியும், வெளியேந்து யாரும் யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. நான் இவரை பார்த்துட்டு நீ எப்படியா தொழுற, உன் தொழுவ கூடுமா, இன்னைக்கு அதன பஞ்சாயத்த கிடக்கு, இன்னைக்கு அவன் தொழுவை விட்டுறான், அடுத்த எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. மொதல் ஹதீஸை இமாம் புகாரியா தான் சொல்லியிருக்காரு, பஞ்சாயத்து எனக்குள்ளதுரா, ஏன் மனசு ஏன் தொழுவைக்கு ஒத்து போதா இல்லையா தெரியலையே. நான் அடிக்கடி இந்த மஜ்லிஸ்ல சொல்ற செய்தி, நான் யாருக்காக வேண்டி இபாதத் செய்கிறேனோ அவனுக்கு என் இபாதத்து பிடிக்குமாங்க கூடிய ஒரு சிந்தனை மட்டும்தான் ஒரு முஸ்லிமினுடைய மனதில் எல்லோ நேரமும் இருக்க வேண்டும். தொழுகையில் வந்து நின்ன உடனே நான் யாருக்காக வேண்டி தொழுகிறேன், இந்த தொழுகையை அவன் பொருந்திக்குவானா, அவன் பார்க்கிற இடம் எது. மா யுஸ்ருன், மா யுஸ்ருன், அல்லாமா ஆலூசி ரஹமத்துல்லாஹி அலைஹி ரூஹுல் மஆனி அழகா எழுதுறார். இந்த விஷயத்தை இந்த சமூகம் பார்க்க மறந்ததுனால இது போகிற இடம், இது போகிற வழி மிக தூரம், மிக தூரம். அல்லாஹ் இதிலே நமக்கு அறிவை தர வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டா, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளையும் குர்ஆனுடைய வசனங்களையும் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிறைய இடங்களில் அல்லாஹு தஆலா மாறி 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 அந்த மனோநிலையை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறான். உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹு தஆலா நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு சில செய்திகளை மட்டும் ஆயத்திலிருந்து பார்த்துட்டு, என்ன இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன், போய் சேர முடியாத பகுதி அல்லது அது யோசிக்கப்படாத பகுதி, ஜும்மால பேச முடியாத பகுதி. இதை போய் ஒருத்தர் ஜும்மால நின்று அரை மணி நேரம் சொல்ல முடியாது. பாதிதான் விளங்கும், பாதி விளங்காது. புரியுற ஆளுக்கு புரியும், புரியாத ஆளுக்கு புரியாது. ஆனா குர்ஆன் மாறி மாறி அதை சொல்லுகிறது. மொத்த குர்ஆன்லையும் ரிசர்ச் பண்ணி ஒரு செய்தி எடுத்திருக்காங்க. எங்கெல்லாம் அல்லாஹு தஆலா வெளிரங்கத்தை குறித்து பேசுகிறானோ, தாஹிரை குறித்து பேசுகிறானோ, அங்கெல்லாம் அது முஸ்லீம்களை குறித்து பேசியிருப்பான். வெளிரங்கமான அல்லாஹுவை ஈமான் கொள்கிற விஷயத்தில் வெளிரங்கமான இபாதத் செய்கிற விஷயங்கள், இது வந்து குர்ஆனுடைய ரிசர்ச். உள்ரங்கத்தை பத்தி அல்லாஹு தஆலா எங்கெல்லாம் பேசுகிறானோ அங்கெல்லாம் காபிர்கள் முனாஃபிக்குகளை குறித்து பேசியிருப்பான். ஏன்னா முஸ்லீம்களுடைய மூமின்களுடைய இரண்டாவது ஏரியா வெளிரங்கமாக இபாதத்துகளில் ஈடுபடுவது, காபிர்களுடைய முதல் பகுதி அல்லாஹுக்கு மனம் மாறு செய்வது. அப்ப மொத்த குர்ஆனும் இதைத்தான் அட்ரஸ் பண்ணுது. எங்கெல்லாம் அல்லாஹு தஆலா உள்ரங்கங்களை குறித்து பேசுகிறானோ அங்கெல்லாம் காபிர்களை பத்தி உண்டான செய்திகள் இருக்கும். எங்கெங்கெல்லாம் வெளியே ரங்கத்தை பத்தி, இப்ப இதுல எடுத்துக்கிட்டோம், அவர்கள் மறைப்பதும், வாட் தே ஆர் மேக்கிங் சீக்ரெட், அந்த உள்ள உள்ளதும் அவர்கள் வெளிப்படுத்துவதும் ரெண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இங்கே அல்லாஹ் காபிர்களையும் முனாஃபிக்குகளை பற்றி பேசுகிறான். அப்போ இது போன்ற அல்லாஹ் சில இடங்களில் பேசுகிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. அந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி பகுதி. அதுல முதல் வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன் துபுது மா ஃபி அன்ஃபுஸிக்கும் அவ் துஃபூ யுஹாஸிபுக்கும் பிஹில்லா. சஹாபாக்கள புடிச்சு ஆட்டுன வசனம், அபூபக்கர உமர உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களை அது போன்ற சஹாபாக்கள புடிச்சு நிக்க வச்சு இப்படி ஒரு ஆட்டு ஆட்டுன வசனம் இந்த வசனம். இந்த வசனத்துல எல்லாம் சொல்றான், இன் துபுது மா ஃபி அன்ஃபுஸிக்கும் அவ் துஃபு, உங்கள் மனதில் எந்த எண்ணங்கள் எல்லாம் வருகிறதோ, நீங்கள் நினைக்கிறீர்களோ, உங்களுடைய மெயின் தாட், உங்களுடைய தாட் எதெல்லாம் வருதோ அதில் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் அதில் நீங்கள் மறைப்பதையும் யுஹாசிபுக்கும் பிஹில்ல, நாளை அது அக்கவுண்டபிள், நீ அத்தனைக்கும் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். நல்ல ஆயத்தை இறங்கலாம். ஒரே வசனம், நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை நம்ம ஓதுவோம், இன் துபுது மாஃபி அம்புசிக்கும் அவ் துஃபு, இல்ல அதற்கு தொழில ஓதுவாங்க, இன் துபுது மாஃபி அம்புசிக்கும் அவ் துஃபு யுஹாசிபுக்கும் பிஹில்ல, நீங்கள் உங்கள் மனதில் ஒரு செய்தியை நினைத்து விட்டால் அதை வெளிப்படுத்தினாலும் அதை மறைத்தாலும் யுஹாசிபுக்கும், யுஹாசிபுக்கும் அல்லாஹ் வில் ஆஸ்க் யூ, அந்த எண்ணம் சம்பந்தமாக நாளை கியாமத்திலே நீங்கள் அல்லாஹ்வினிடத்தில் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம மனசுல எவ்வளவு எண்ணம் ஓடுது, ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் எவ்வளவு எண்ணம் ஓடுது. இன்றைக்கு கண்டுபிடிக்கிறார்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கில் ஓடுது, ஒரு நிமிஷத்துக்குள்ள அவனுடைய அந்த தாட் பதிவு, மனப்பதிவு இருக்க, திடீர்னு இங்க உட்காந்துக்கிட்டே இருக்காரு, வரும்போது ஒருத்த பார்த்த ஒரு செய்தி ஓடுது, அப்புறம் வீட்டுல டீ குடிச்சது, இங்கதான் இருக்கும், ஆனா ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த எண்ணங்களை அவனால கட்டுப்படுத்தவோ அல்லது எதுவும் செய்ய, கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா மீறி வெளியே வருது, கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா மீறி வருது. ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாத்திரையை திங்கணும், ஆனா இந்த நோய் போகணும்னா அது திங்கும் போது நீங்க குரங்க நினைக்க கூடாதுன்னா, குரங்க நினைக்க கூடாது சரிங்க அப்படின்ட்டாமே. இப்ப மாத்திரை எடுத்து அவர் குரங்கு நினைக்க கூடாதுன்னு சொன்னா குரங்கு டிசைன் டிசைனா வருது மண்டையில, குரங்கு வாயை திறக்கிற மாதிரி வருது, குரங்கு அங்க தூரமா நிக்கிற மாதிரி வருது, வெள்ள குரங்கு வருது, கருப்பு, என்னடா இது, குரங்கு நினைக்க கூடாதுன்னா அப்புறம் ஏன் நினைப்பு வருது, அங்கதான் பிரச்சனை. மனதினுடைய அந்த அந்த ஓட்டம் என்ன ஓட்டம் இருக்க, நினைக்க கூடாதுன்னு ஒன்ன நினைச்சா அது மீண்டும் மீண்டும் பல்வேறு வடிவங்களில் பல வகையில பல திணைச்சல வந்துகிட்டே தான் இருக்கும். அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், இன் துபுது மாஃபி அம்புசிக்கும், நீங்கள் உங்கள் மனதில் நினைக்கிற அந்த எண்ணங்களில் எதை வெளிப்படுத்துகிறீர்களோ, நீங்கள் எதை மறைக்கிறீர்களோ, அல்லாஹு தாலா நாளை உங்களிடத்தில் கேள்வி கேட்பான். சூராவினுடைய கடைசி சூரத்துல் பக்ராவினுடைய வசனங்கள், லில்லாஹி மாஃபி சமாவாத் என்று சொல்லுகிற அந்த வசனத்துல இது முக்கியமான வசனம். டெய்லி படுக்கும் போது ஓதி படுக்க சொல்லுவாங்க. யுஹாசிபுக்கும் பிஹில்லா யக்ஃபிர் லிமன் யஷா வ யுஅத்திபு மன் யஷா, நீங்கள் நினைக்கிற அந்த எண்ணங்களை சில வேளை அல்லாஹ் மன்னிக்க கூடும், சில வேளை அதற்காக வேண்டி உங்களை தண்டிக்க கூடும். சார் செயலுக்கல்ல, எண்ணத்துக்கு. எத்தனை எண்ணம் எண்ணிருப்போம், எத்தனை ஹராமான சிந்தனைகள் அல்லது எத்தனை தவறான சிந்தனைகள் செயல்படுத்த முடியாம இருக்கலாம், செயல்படுத்த முடியாம. நான் நிறைய நேரத்தில் சொல்றது உண்டு, நல்லவர்களாக இருப்பவர்களில் சில பேர் சூழ்நிலை அமைறங்கிறதுக்காக வேண்டி நல்லவனா இருக்கான், சான்ஸ் கிடைச்சிச்சு அந்த ஈமான் இல்ல, சான்ஸ் கிடைச்சு நான் போட்டு தாக்கிடுவேயா அப்படிமா, செய்ய முடியாது இப்போதைக்கு சோசியல் ஸ்டேட்டஸ் ஃபேமிலி நான் இப்படி இருக்கேன் என்னுடைய பொருளாதாரம் இல்லை அதனால நான் பாவம் செய்யறது இல்லை, இந்த பாவம் செய்யாதது இல்லைங்கிறாங்க இஸ்லாத்துல. எல்லாம் இருந்தும், எல்லாம் இருந்தும் அவன் ஈமான் அவனை தடுக்க வேண்டும், அதுக்கு பேர் தான் ஈமான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், லா யுக்கல்லிஃபுல்லாஹும் இன் துபுது மாஃபியும், அல்லாஹ் நாடினால் உங்களை மன்னிப்பான், அவன் நினைத்தால் உங்களை தண்டிப்பான். வல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீர், அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் சக்தி உடையவன். இப்ப இந்த ஆயத்தை கேட்ட உடனே நம்ம மனோநிலை எப்படி இருக்கு, அட என்னடா இவ்வளவு, அப்ப நம்ம என்னடா நினைச்சிருப்போம், நினைச்சதெல்லாம் எவ்வளவு மறந்துருப்போம், அல்லாஹ் இதுக்கெல்லாம் நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம தொழுத தொழுக, நம்ம வச்ச நோன்பு, நம்ம செஞ்ச ஹஜ்ஜி, நம்ம ஜக்காத்து எல்லாம் காணா போயிடும். இந்த வசனம் இறங்கின உடனே சஹாபாக்கள் ஒரு கூட்டம் நேர பெருமானார்ட்ட வர்றாங்க, நேர பெருமானார்ட்ட வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், இது எங்களால தாங்க முடியாது, இது இது எப்படி எங்களால, நாங்க நினைக்கிறது ஏதோ ஒரு சிந்தனைகள் திடீர்னு வரலாம், ஒரு பெண்ணை பார்த்துட்டு அங்கிட்டு போனோடனே திரும்ப ஒரு சிந்தனை திடீர்னு வரலாம், எங்களை அறியாமல் வருகிற அந்த சிந்தனைகளுக்கு அல்லாஹ் தண்டிக்கணும்னு ஆரம்பிச்சானா நாங்க எங்க போவோம், பூரா பேரும் நரகத்தில். அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா அவருடைய தரஜாக்களை உயர்த்த வேண்டும். 1400 வருஷத்துக்கு பின்னாடி என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை அப்பயே கேட்டு வச்சுட்டாங்க, அப்ப கேட்டாங்க உடனே போய் இதை கேட்டோன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. அல்லாஹ் ஒரு வசனத்தைக்கு என்ன, நீங்களும் அந்த யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசினது மாதிரி என்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறீங்களா, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன நீங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் ஆயத்தரா, இதெல்லாம் எங்களால செய்ய முடியாதுன்னா, இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது, இந்த ஊருக்கு போங்க, அந்த ஊர்ல போய் நீங்க நுழைங்க, அல்லாஹ் உங்களை வெற்றியாளர்களாக ஆக்குவான், அந்த ஊர்ல ஒரு கூட்டம் உட்காந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, உடனே இங்கேருந்து பக்கத்தில் வரையும் அவனை போய் பார்த்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் இது ஹப் அன்த வ ரப்புக் ஃபகாதில இன்னஹா ஹுனகா இதுன், அல்லாஹ்வினுடைய அந்த அட்ரஸ் பாருங்க, அவன் எப்படி நினைச்சான் எப்படி பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய கூட்டத்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு செய்தி அல்லாஹ் இறக்கி அந்த ஊருக்குள்ள போ சொல்லு, அவன் போனா நான் வெற்றியை கொடுக்குறேன்னா, அவன் சொன்னா இது ஹப் அன்த வ ரப்புக மூசாவே நீனும் உங்க அல்லாஹ்வும் போங்க, இது ஹப் போ அன்த நீ வ ரப்புக உன்னுடைய இறைவனும் நீனும் போங்க, ஃபகாத்திலா உன் கூட தான் உங்க அல்லாஹ் இருக்கான்ல நீ சண்டை போடு, அந்த பயல்களை போய் அடக்கு, நீங்க அவன்கிட்ட பேசுங்க நபியே நீங்க பேசுங்க, ஏன்னா உங்க கூட அல்லாஹ் இருக்கான், இன்ன ஹாஹுனா காயிதுன் ஊருக்கு வெளியே வி ஆர் சிட்டிங் வெயிட்டிங் ஃபார் யூ ஹியர், எல்லாம் க்ளோஸ்ட் ஆன பின்னாடி எல்லாம் முடிஞ்ச பின்னாடி லட்டு திங்கிறதுக்கு நாங்க வருவோம் வெற்றியை கொண்டாட. அல்லாஹ் அந்த வசனத்துல செருப்பு கழட்டி அடிச்சான், ஏன்னா சொல்றத கேட்கிறதா இல்ல நீ அல்லாஹ்வுக்கும் நபிக்கும் ஐடியா கொடுக்குறியா, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அப்படித்தான் ஆகி போச்சு, நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் இவர் ஐடியா கொடுப்பாரு, அது சொல்றதை கேட்கறது விட்டு போட்டு. இப்ப சஹாபாக்கள் இந்த வந்து இந்த செய்தியை சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கடுகெடுத்துச்சு. அப்ப சொன்னாங்க, நீங்களும் என்ன அந்த யகூதிகள் பேசியதை போன்று நீங்களும் பேசணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லல்லா அசம்வத்தா யார சொல்லலாம், நீங்க சொன்னதை நாங்க கேட்கிறோம், நாங்க அப்படி வழிபடுறோம், அடுத்த வசனம் இல்லைன்ட்டாங்க, அடுத்த வார்த்தை இல்ல அசம்வத்தா. இதுதான் பெருமானாருக்கு அல்லாஹ் அந்த சமூகத்தை சமைத்து கொடுத்த the souls they were chosen by Allah. ஹிஸ்டரியில எழுதுவாங்க, பெருமானாரோடு இருந்த அந்த சோல்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சோல்கள், சும்மா இல்ல. ஏன்னா அந்த செய்தியை உள்ள வாங்குறதுக்காக வேண்டி, அந்த பெருமானாரை அப்படியே உள்ளே எடுப்பதற்காக வேண்டி அந்த உயிர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து பெருமானாருக்கு பக்கத்தில் வச்சிருந்தான். எக்காலமும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அபூபக்கரனுடைய அந்த சோலுக்கு ஈடு இணையாக முடியாது. அவர் எவ்வளவு பெரிய வழியா இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு பெரிய வழியா இருந்தாலும் அந்த, அதனாலதான் வலிமார்களே சொன்னாங்க, அபூபக்கரனுடைய அந்த காலின் தூசிக்கு கூட நாங்கள் சமமாக்க மாட்டோம். என்ன, தே ஆர் சோசன் பை அல்லாஹ், என் பெருமானாரோடு இந்த ரூஹு தான் இருக்கணும்னு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வச்சா. அப்ப எப்படி இருப்பாங்க? உடனே சொன்னாங்க, நாங்க எங்க தலையை கீழே வச்சுதான் யார சொல்லலாம், முடிஞ்சு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நாங்கள் அல்லாஹுவை அல்லாஹுவாக ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹுவினுடைய தூதராக உங்களை அங்கீகரித்தோம், இஸ்லாத்தை எங்களுடைய மார்க்கமாக நாங்கள் ஏற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அடுத்து உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கணும். இது தொடர் வசனம், அந்த மேலிருந்து அந்த வார்த்தைகள் வருகிறது இல்லையா, இது இந்த வரலாற்று பின்னணியில் இறக்கப்பட்ட வசனம். உடனே அல்லாஹ் சொல்றான், ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், நபிமார்களும் மூமின்களும் அல்லாஹுவால் இறக்கப்பட்ட அந்த செய்தியை முழுமையாக நம்பினார்கள். எப்படி வசனம் இறங்கும், ஆமன ரசூல், ஆமன பாஸ்ட் டென்ஸ், ஆமன ரசூல் அந்த ரசூலும் நம்பினார், பிமா உன்சில இலை எது அவர்களுக்கு இறக்கப்பட்டதோ அல்லாஹ்வின் புறத்தில் இருந்ததை, வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருஸ்லே, எதை நம்ம ஈமான்னு கொண்டிருக்கோமோ, எது ஈமானினுடைய அவசியம் என்று சொல்றோமோ, ஆமன்து பில்லாஹி வ மலாயிக்கத்தி வ குதுபிஹி வ ருஸ்லே சொல்றோம்ல, அது பூராத்தை எல்லாம் இறக்கணும். ஆமன ஆமன பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருஸ்லே لا نفرق بين احد من رسله, அடுத்து அல்லாஹ் சொன்னான், لا نفرق بين احد من رسله, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து பெருமானார் வரை அனுப்பப்பட்ட எந்த நபிமார்களுக்கு இடையிலும் நாங்கள் ஏற்றத்தாழ்வை கற்பிக்க மாட்டோம். அதனால தான கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஜீசஸ் நாங்க கிறிஸ்டியன்கள் இடத்திலிருந்து பாதுகாக்கிறோம்னு ஒரு முஸ்லிம் கூட்டம் யூரோப்பில் நின்னு கொண்டாடினா, ஜீசஸ் எங்களுடைய நபி, நாங்கள் அவரை நபியாக ஏற்றிருக்கிறோம், ஜீசஸ் அவர்களை மாறாக பேசுகிற அந்த கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து அவரை பற்றி உண்டான ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு செய்தியை பதிவு செய்தவுடன் ஜீசஸ பாதுகாக்கிறது எங்க வேலைன்னு இறங்கி போராடினான். இவன் தான் முஸ்லீம். எந்த சமூகத்தில் யார் எந்த நபி எல்லாம் கெட்டு கதைகளோ அல்லது நபியை வெறுத்தோ அல்லது நபி மீது அசிங்கங்களை களங்கங்களை கற்பிக்கிறார்களோ அதை துடைக்க வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்தை சார்ந்தது. அப்ப முதல்ல அந்த நபிமார்களை பத்தி எல்லாம் இவங்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம், லா நுஃபர்ரிகு பைனா அஹதிம் மின் ருஸுலே, அல்லாஹ்வினுடைய தூதர்களில் ஆதமிலிருந்து பெருமானார் வரை நாங்கள் எந்த பேதத்தையும் கற்பிக்க மாட்டோம். எங்களுக்கு எல்லா நபிமார்களும் நபிதான். அந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை எல்லாம் நாங்கள் கண்ணியப்படுத்துவோம். எங்களுக்கு இஞ்சில், எங்களுக்கு ஜபூர், அது வேதங்களே. ஆனால் பின்பற்றுவது பெருமானாரையும் பெருமானாருடைய குரானையும் மட்டும்தான். அதனாலதானே இன்னைக்கு இந்த உலகத்துல கிறிஸ்தவர்கள் எவ்வளவுதான் பெருமானாரை பேசி குரானை எரித்தாலும் கூட எந்த ஒரு முஸ்லீமும் போய் பைபிளை எரிச்சிட மாட்டான். அல்லது அவன் பேசுறானேங்கிறதுக்காக வேண்டி ஜீசஸ் பத்தி தவறான வாசகங்களை எழுதி இன்னைக்கு விடையும் ஒரு சாதாரண முஸ்லீம் கூட பிடிக்காததற்கு ஒரே காரணம் அவன் கொண்ட இந்த ஈமான் மட்டுமே. இல்லைன்னா பிடிச்சிருப்பான்ல, சாதாரண சண்டை போடும்போதே அவன் ஏதாவது சொன்னா இவன் ஏதாவது சொல்றான்ல, அந்த மதத்தை பத்தி அல்லது அந்த வேதங்களை பற்றி அல்லது அந்த நபிமார்களை பற்றி குறை சொல்லாததற்கு காரணம். சொன்ன உடனே உடனே அல்லாஹ் இறக்குறான், நபியே உங்கள்கிட்ட அவங்க பேசின பேச்சுக்கு அவங்க அந்த வந்து கேட்டாங்கல்ல டக்குன்னு, சமிஅனா வஅதானா, அவர்கள் சொல்லட்டும், யா ரசூலுல்லா நாங்கள் கேட்டோம், வஅதானா நாங்கள் வழிபட்டோம். ரெண்டே விஷயம்தான், கேட்கறது வழிபாடு. நாங்கள் கேட்டோம் யா ரசூலுல்லா, நீங்கள் பேசிய பேச்சை கேட்டோம், வஅதானா, வி சரண்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ என்று சொல்லட்டும். உஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர், யா அல்லாஹ் அப்படி நாங்கள் தெரியாமல் பேசியிருந்தால் எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லட்டும்னு அல்லாஹ் ஆயத்தை இறங்கினான். எப்போ யா ரசூலுல்லா நாங்கள் ஏத்துக்கிட்டோம்னு சொன்ன உடனே சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், அந்த மேலே உள்ள ஆயத்துக்கு மாற்றாக அதை நசஹ் என்று சொல்லுவார்கள், அந்த ஆயத்தினுடைய மாற்றாக அல்லாஹ் அறிவிக்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹ லஹா மா கஸபத் வ அலைஹா மா இக்தஸபத், எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் அதனுடைய அளவை மீறி சோதிப்பதில்லை. உடனே அல்லாஹ் வசனம் இறங்கிட்டான், இவன் கையில தான உள்ளத நான் கேட்க மாட்டேன். இந்த நபி இருந்த அந்த ரஹ்மத், நபியுர் ரஹ்மா, அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு செஞ்ச அந்த முஹதாத், யார் ரசூல் நீங்கள் இருக்கிற போது இந்த சமூகத்தை நான் வேதனை செய்ய மாட்டேன்னு, அந்த பீகிம் நீங்க இருந்தாலே அவங்களுக்கு வேதனை கிடையாது. எவ்வளவு பெரிய பிளஸ்ட், எவ்வளவு பெரிய பிளஸ்ட். குர்ஆன் வசனம் சொல்லுகிறது, நபியே நீங்கள் இருந்தாலே அவங்களுக்கு வேதனை கிடையாது. இதுக்கு விளக்கம் எழுதுகிற சில சில பெருமக்கள் எழுதுவார்கள், நபி ஹயாத்தோடு இருக்கிறது ஒண்ணு, நபி வாழ்க்கையில இருக்கிறது ஒண்ணு. நபி ஹயாத்தா நம்ம கூட இருந்தாலும் நல்லா வேதனை வராது. நான் நபியின் ஜெராக்ஸா இருந்தேன் அப்படின்னு சொன்னா வேதனை கிடையாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது அது போன்ற ஒரு மனோநிலைகளை ரப்பல் ஆலமீன், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹ, அதுக்கு எவ்வளவு முடியுமோ அதை தாண்டி அந்த ஆத்மாவை அல்லாஹ் சோதிப்பதில்லை. லஹா மா கஸபத், அது செய்த நல்ல அவற்றிற்கு, வஅலைஹா மா இக்தஸபத், அவை செய்த தீமை அவற்றிற்கு. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தனா, அல்லாஹ் சொல்லி தரான். அந்த அதப் என்ன? ஒரு ரப்புட்ட படைச்சவன் பேசக்கூடிய அதப், நீ எப்படி பேசணும், நீ அப்படியே கேட்கணும்னு நினைச்சாலும் எப்படி கேட்டிருந்திருக்கணும். அல்லாஹ் சொல்றான், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வக்தனா, யா அல்லாஹ் நாங்கள் மறதோ மறந்தோ அல்லது தவறாகவோ ஒன்றை நாங்கள் செய்து விட்டால் நீ எங்களை பிடித்து விட வேண்டாம். அதனாலதான் தொழுகையில துஆவை கேட்கிறாங்க, ரப்பனா லா துஆஹிதுனா, யா அல்லாஹ் எங்களை நீ பிடிச்சிடாத, நாங்க மறந்து ஒரு செயலை செஞ்சிட்டா. ரப்பனா லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, எங்களுக்கு முன்னோரின் மீது சுமத்தப்பட்டிருந்த அந்த சுமையை போன்ற ஒரு சுமைகளை யா அல்லாஹ் எங்கள் மீது சாட்டி விடாதே. பாவம் செஞ்சா, பாவம் ஒரு உம்மத்தில் பாவம் செஞ்சா அவன் தற்கொலை பண்ணணும், அது ஒரு தண்டனையா இருந்துச்சு. அவனே போய் எங்கேருந்த மேலேந்து ஏறி நின்று கீழே விழணும்னு அல்லாஹ் ஒரு ஒரு நபியினுடைய காலத்தில் அப்படி ஒரு ஷரியத் இருந்துச்சு. இப்ப அப்படிலாம் சரியத்தில்ல, யாரெல்லாம் என்ன மன்னிச்சுக்கன்னு கேட்டா மன்னிச்சுக்க கூடிய ரப்பு இருக்கான், ரப்புன் கஃபூர். அப்ப அல்லாஹ் சொல்றான், எங்கள் மீது சுமத்தி விடாதே. ரப்பனா லா துஹம்மில்னா மா லா தாக்கத்தலானா பி, எங்களுக்கு எதன் மீது சக்தி இல்லையோ யாரெல்லாம் அதை எங்களை கொடுத்து விடாதே. வாஃப் அண்ணா வஃபிர்லனா வர்ஹம்னா, யாரெல்லாம் எங்களை மன்னிச்சு எங்கள் மீது ரஹ்மத் செய்து உன்னுடைய அருட்பார்வையால் எங்களை பார்ப்ப. அந்த மௌலானா ஃபன் சுர்னால் கோமில் காஃபிரீன், யா அல்லாஹ் எங்களுக்கு உன்னை விட்டால் இன்னொரு எஜமானன் கிடையாது, இன்னொரு வழிகாட்டி கிடையாது. அந்த மௌலானா மௌலானா அப்படின்னு சொன்னா மீளும் இடம் எல்லாத்துக்கும் அங்கதான், எல்லாத்துக்கும் அங்கதான். அந்த மௌலானா ஃபன் சுர்னால் அல் கோமில் காஃபிரீன், யா அல்லாஹ் காஃபிர்களுடைய விஷயத்தில் நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக என்ற இந்த வசனத்தை அல்லாஹு தாலா அந்த மனோநிலை பற்றி அறிகிற அந்த செய்தியினுடைய ஒரு ஈடாக இறக்கி வைத்தான். அப்போ மனதில் வந்து போகிற செய்திகளுக்கு எல்லாத்துக்கும் குற்றம் பிடிக்க மாட்டேன் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா இந்த இடத்தில் ஒரு வாக்காக கொடுத்து விட்டான். ஆனாலும் கூட அல்லாஹு தாலா திரும்பவும் அடுத்தடுத்த வசனங்கள்ல அடுத்த ஆயத்துகள்ல இறக்கும் போது அல்லாஹ் சொல்றான், பரம ரகசியத்தையும் அல்லாஹ் அறிந்தவன். ரகசியம் அப்படின்னு சொன்னா, ரகசியம் அப்படின்னு சொன்னா ஒன் நடந்திருக்கு அது எனக்கு மட்டும் தெரியும், இன்னும் யாருக்குமே தெரியாது, அது பேர் ரகசியம். சிர்ரு அஹ்வா அப்படின்னு சொன்னா ஒன் நடக்கவே இல்லை, நடந்ததுல உள்ளத மறைச்சு வச்சிருக்கிறது ஒரு விதமான ரகசியம். ஒண்ணு நடக்கவே இல்லை, நாளைக்கு காலையில இது நடக்கும், இவர் அதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுவார், அதுக்கு பேர் அஹ்வா, அதுக்கு பேர் அஹ்வா. இதுவும் அல்லாஹுக்கு தெரியும், அஹ்வாவும் அல்லாஹுக்கு தெரியும். அதனால கவனமாக நீங்கள் செயல்படுங்கள் என்று அல்லாஹு தாலா அந்த உள்ரங்கமான விஷயத்தை குறித்து பேசுகிறார். இன்னொரு ஆயத்துல அல்லாஹு தாலா சொல்லும் போது மிக எச்சரிக்கைக்குரிய ஆயத், அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்றைக்கு வாலிபர்களிடத்தில், பெரியவர்களிடத்தில், பெண்களிடத்தில் மிகவும் கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டிய, யோசிக்கப்பட வேண்டிய, உள்வாங்கப்பட வேண்டிய ஒரு செய்தி, நம்முடைய இஸ்லாமியர்களுடைய மனதின் மீது உள்ள கண்ட்ரோல் இல்லை, அவருடைய சிந்தனா சக்தியின் மீது உள்ள கண்ட்ரோல் அவங்கள்ட்ட இல்ல. ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது, இஜ்தனிபு கதீரம் மினத்தன், இஜ்தனிபு அப்படின்னு சொன்னா அவாய்ட் அப்படின்னு அர்த்தம், இஜ்தனிபு நீங்கள் தவிர்ந்திருங்கள், கதீரம் மினத்தன்னி அதிகமான எண்ணங்களை விட்டு உங்களுடைய மனதை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். இன்ன இஸ்முன், மேல அல்லாஹ் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், எது தானா ஓடுகிற அந்த தாட்டுக்கு புடிமானம் கிடையாது, ஆனால் நீனாக வருத்தி கொள்ளுகிற எண்ணங்கள் இருக்க, அந்த எண்ணத்துல ஒரு முஸ்லீம் பி அவேர், பி கேர். கசீர் அப்படிங்கக்கூடிய வார்த்தை கிதாபுகள் எழுதுறாங்க, அது நக்கீராவா இருக்கு, டெபினட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டெபினட், டெபினட் பொதுவான சிந்தனைகள், அது ரப்பை குறித்தாக இருக்கலாம், நபியை குறித்தாக இருக்கலாம், பக்கத்து வீட்டு பொண்ணை குறித்தாக சிந்தனையாக கூட இருக்கலாம். கதீர்னா இட்ஸ் எ ஓபன் ஒன், நீங்க அந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இஜ்தனிபு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இன்னபாபத்தன்னி இஸ்முன், உங்கள் எண்ணங்களில் சில பாவங்கள் ஆகும், பாவத்திற்கு அல்லாஹ்வினிடத்தில் நீங்கள் பரிகாரம் தேட கடமைப்பட்டவர்கள். இப்ப இந்த ரெண்டாவது ரோ ஒண்ணு ஓடுது ஓடுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்ல, நம்ம அந்த பின்னாடி ஒரு ரோ ஓடுது, அவனுடைய மனோநிலை பாக்குறதுக்கு கடமை. இந்த விஷயத்தை தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரெயின் பண்ணாங்க. இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தான் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசன்ஸ்ல இருந்து அந்த சஹாபாக்களை வச்சு இந்த ட்ரைனிங்கை கொடுத்தாங்க. இது எப்படி இந்த எண்ணத்தினுடைய சிந்தனைகள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அழகாக இஸ்லாமிய நூல்களில் குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியில நிறைய செய்திகள் எழுதப்படுகிறது, நிறைய செய்திகள் எழுதப்படுகிறது. அதுல ஒரே ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குனா, வஸ்பிர் நஃப்ஸக மா அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி, ஆயத்துல வருது. நபியே, இதுக்கு முன்னாடி ஒரு வரலாற்று நிகழ்ச்சி எடுக்க இறக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளிக்குள்ள வர்றாங்க, ஒரு ஓரப்பகுதியில சில சஹாபாக்கள் உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்காங்க, குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அதுல சில சஹாபாக்கள் முழுமையான ஆடை போட்டிருந்தாங்க, சில பேர்த்த அந்த ஆடை இல்லை, அதில் பாதி இருந்தது, அதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால அவங்களுக்கு தோதுவா அதை மறைஞ்சிக்கிற மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க. தன்னுடைய ஆடை முழுமையாக இல்லைங்கிறத வெளிப்படுத்தாம அப்படி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் மறைஞ்சி இப்படி உட்கார்ந்துருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்தாங்க, வந்து அவங்க பக்கத்தில் போய் கேட்டாங்க, என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. உடனே அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், நாங்கள் அல்லாஹ்வினுடைய வேத வசனங்களை ஒருத்தர் ஓதி காட்ட இன்னொருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் திரும்ப ஓத அவங்க ஓதுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல மின் உம்மத்தி மன் உமிர்து அன் அஸ்பிர நஃப்ஸி மஅஹும், அல்ஹம்துலில்லாஹில்லதி அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், ஜஅல மின் உம்மத்தி என்னுடைய உம்மத்துல ஒரு சாராரை அல்லாஹ் ஆக்கினான், ஒரு கூட்டத்தார, மன் உமிர்து யாருக்காக வேண்டி நான் ஏவப்பட்டிருக்கிறேனோ, ஒரு ரசூலுக்கு கடமை, அவர்களோடு நான் உட்காருவது ஒரு ரசூலுக்கு அல்லாஹ் கடமையாக்கினானோ, அந்த கூட்டத்தை என் உம்மத்தில் ஏற்படுத்தி கொடுத்து அந்த அல்லாஹுக்கே புகழனைத்தும் நான். இப்ப சஹாபாக்கெல்லாம் பாக்குறாங்க, என்னடா இது பூசா இருக்கு. ஒரு நபி சொல்றாங்க, நபி அல்லாஹ் ஒரு இடத்துல உட்கார சொல்றான், அது மாதிரி ஆளுகளை அந்த சஹாபாக்கள்ல ஏற்படுத்தின அந்த அல்லாஹுக்கே புகழ் என்னைத்தும்னா, அப்ப இவங்க யாரு? இந்த சஹாபாக்கள்லாம் யாரு? சூரத்துல் கஹஃப்ல ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வஸ்பிர் நஃப்ஸக், வஸ்பிர் நஃப்ஸக், நபியே நீங்கள் அந்த மக்களோடு அமர்ந்து கொள்ளுங்கள், மா அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை எவர்கள் தங்களுடைய சிந்தனையால் ஒன்று செய்கிறார்களோ அவங்களோட நீங்க போய் உட்காதுங்க. நல்லா நல்லமா, ஒரு ஒரு முக்கியமான வஸ்பிர் நஃப்ஸக் நபியே, யூ பேஷன்ட், பீ பேஷன்ட் வித் தம், வஸ்பிர்னா சபர், பேஷன்ஸ், நீங்கள் அவர்களோடு இருங்கள். அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி, காலையும் மாலையும் அல்லாஹுவை எவர்கள் அழைக்கிறார்களோ, அல்லாஹுவின் பக்கம் தங்களுடைய சிந்தனையை யார் திருப்புகிறார்களோ அவங்களோட நீங்க. யுரீதுன வஜ்ஹ, அல்லாஹுக்கென்றே அப்படி உட்கார்ந்திருக்கிறது எதுக்கு? லில்ல லி வஜ்ஹில்ல லில்லாஹியத்துன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில சில செய்திகளை பழகிறதுக்கு இது போன்ற, அதனாலதான் காலையிலும் மாலையிலும் நீங்கள் இறைவனை தியானிப்பீர்களாக. என்னது அந்த தியானங்கள்ங்கிறது? என்ன இஸ்லாத்துல அந்த திக்ர்னா என்ன? அடுத்து அல்லாஹ் ஒரு வசனத்துல ஏற்கனவே நான் சொன்னேன், அதுக்கு விளக்கம் சொல்ல அப்படி மேலோட்டமா போயிட்டேன். அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஒருவராகவோ அல்லது இருவராகவோ தனித்து அமருங்கள், தத்தபக்கரு உட்கார்ந்து கொஞ்சம் யோசிப்பார். அந்த மத்த உலகத்தினுடைய கதவுகள்லாம் கொஞ்ச நேரம் மூடுங்க, மூடிட்டு அல்லாஹினுடைய நேமத்தை குறித்தும் அவனுடைய வல்லமையை குறித்தும் உங்களுடைய மனசுல ஒரு இடத்தை போடுங்க. துனியா ஏற ஏற இது கருப்பாயிரும், துனியா ஏற ஏற இந்த இடம் இருட்டாயிரும், அல்லாஹுவினுடைய சிறுக்கான சிந்தனைகள் ஏற ஏற இதையும் கருப்பாயிரும். அப்ப வந்து தொழுகைக்கு நிக்கிறதுனால அந்த தொழுகையில் உள்ள லத்த அந்த டேஸ்ட் கிடைக்காது, கிடைக்காது. அப்ப இது அப்படி பியூரிஃபையா இருக்கணும். பெருமானார் சொல்லுவார்கள், ஒரு மூமினுடைய இதயம் இருக்கிறதே கண்ணாடி மாதிரி, அப்படி வெளுத்த கண்ணாடி மாதிரி அப்படி நிக்கணும். அதுக்கு எப்படி கிடைக்கணும் சார்? அதனுடைய வழிமுறைகள் என்ன? ஏற்கனவே நான் சொன்னேன், பெருமானார் அவர்களுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி அல்லாஹ் பேசும்போது சொல்லுவான் குர்ஆன்ல, அது ஒரு முக்கியமான வசனம், அது படிச்சே ஆகணும். நம்ம நான்கு வசனங்கள் பெருமானாருடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி குர்ஆன்ல வருது, நாலு இடத்துல நல்லா பேசுறான். முதலாவது சூரத்துல் பக்கரால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, அந்த காபத்துல்லாவை கட்டி முடிச்சிட்டு அங்க நின்று ஒரு துவாவை ஓதுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த சமூகத்தினுடைய மறக்க முடியாத ஒவ்வொரு மூமினுடைய இதயத்திலும் வாழ வேண்டிய ஆளுமை. இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா இன்சிடென்ட்டையும் விளங்கணும் அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி புரியணும். அது ட்விண்டர் இடிப்புலேருந்து ஆரம்பிச்சு இங்க ஐரோப்பாவில் நடந்த பாம்பு பிளாஸ்ட் வரையும் இப்ராஹிமை தொடாம அதை போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய முழுமையான விளக்கத்தை எவனாலையும் பெற முடியாது. அப்ப இந்த சமூகத்தில் இப்ராஹிம் அசைக்க முடியாத ஒரு மனிதர். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்றாங்க, காபத்துல்லாவை கட்டி முடிச்சாச்சு, தம் மகனை பக்கத்துல வச்சுக்கிட்டு, இது யர்ஃபவு இப்ராஹிமுல் கவாயித் மினல் பைத் வ இஸ்மாயில் ரப்பனா, அந்த அங்க காபத்துல்லாவுக்கு போனோன்னு அந்த கல்லை சுத்தி வர்றோம்ல அந்த மக்காமே இப்ராஹிம், இந்த வரலாறு அங்கே உள்ள இறக்கப்பட வேண்டும். அங்க நின்று துவா செஞ்சாங்க. அது சாதாரணமான துவா இல்ல, ஒரு வரலாறு உருவான இடம் மொத்தமா. இதுவரையும் வந்துகிட்டு இருந்த அந்த வரலாற்றினுடைய சேனல் அப்படி மாத்தி ஒரு நபியால் அப்படி இறக்கப்பட்ட இடம், ஒரு முக்கியமான அந்த வரலாற்று பிரிவு. அது பிரிவு அப்படின்னு சொல்ல முடியாது, அது வரலாறில் உருவான இன்னொரு நீட்சி. அப்ப அதுல அல்லாஹ் சொல்றான், இது யர்ஃபவு இப்ராஹிம் உல் கவாயித் மினல் பைத் வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். அந்த நபி துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த காபத்துல்லாவை நான் கட்டி முடிச்சிட்டேன், என் பையன் இங்க நிக்கிறாரு, நீ ஒன்ட்ட கொடுத்துட்ட, நீ ஒத்துக்க, நீ இதை ஏத்துக்க, தக்கப்பல் என்றிடத்திலிருந்து ஏற்றுக்கொள். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, தொழுது முடிச்சிட்டு அந்த மனுஷனுக்கு வெக்கம் வரணும், யா அல்லாஹ் இதை ஏத்துக்க, இதை தொலை வச்சவனும் நீ தான், அதுக்கு சவாப் கொடுக்குறேன்னு சொல்றவனும் நீ தான், இதுல நான் எங்க நிக்கிறேன்னே தெரியல, எவ்வளவு பெரிய எஜமானன் நீ, பிளீஸ் ரெண்டு வேலையும் நீனே செஞ்சிட்ட, இதுல இடையில இன்ஸ்ட்ரூமெண்ட் உட்கார்ந்துருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. பிளீஸ் அக்செப்ட் மீ. இந்த மனோநிலை தொழுகைக்கு சலாம் கொடுத்த பின் வரணும், அதை உருவாக்கணும். அந்த மனோநிலைகளை கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்முடைய தொழுகைகளில் டெவலப் பண்ணிக்கணும். அதுதான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். துவா செஞ்சாங்க, எப்படி துவா செஞ்சாங்க? ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். யாரா? இந்த மக்கள்கிட்டே. எந்த மக்கள்? இந்த மக்கள்கிட்ட. அந்த அந்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்றான், வந்தது பலஸ்தீன்ல இருந்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆரிஜின் அந்த சைடு பலஸ்தீன், அந்த பகுதியிலிருந்து வந்தாங்க. ஈஜிப்ட் அதனுடைய பக்கம் அப்படியே வந்த அந்த இங்க நின்னது வந்து மக்கால. அப்ப சொல்றாங்க, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், யல்லா இந்த மக்களிடத்திலிருந்து ஒரு ரசூலை நீ கொண்டா. பெருமானார் பெருமையாக சொல்லுகிற செய்திகளில் ஒன்று, நான் என்னுடைய வாப்பா இப்ராஹிமினுடைய துவாவின் வெளிப்பாடு. அடிக்கடி ரசூலா சொல்லுவாங்க, நான் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவாவின் வெளிப்பாடு, அல்லாஹ் என்னை வெளிப்படுத்தினான். அந்த அந்த நபி கேக்குறாங்க, வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதே, அவர் யாரெல்லாம் உன்னுடைய அத்தாட்சிகளை அவர் ஓதி காண்பிக்க வேண்டும். வயு அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, உன்னுடைய அந்த வேதத்தினுடைய அந்த அர்த்தங்களையும் அதனுடைய ஹலால் ஹராம்களையும் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். ஹிக்மத், ஞானங்களை போதிக்க வேண்டும். இன்னைக்கு அறிவே கொஸ்டின்ல இருக்கு, ஞானம் எங்க? அறிவையே தேடிக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் சொல்றான், ஞானம் உண்டு, அந்த ஞான கருத்துக்கள் உள்வாங்குவதற்குத்தான் ஒரு மூமினுடைய இதயம். அந்த நபி அவர்களை சுத்தப்படுத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும் அப்படின்னு துவா செஞ்சாங்க. இந்த ஆயத்தில் அப்படியே பார்த்துட்டே போனா சூரத்துல் பக்கரால வேற வேற வசனங்கள் எல்லாம் சொல்லிட்டே வர்றான். கொஞ்சம் தூரம் சொல்லிட்டு வந்துட்டு அந்த நபியினுடைய துவாவுக்கு அல்லாஹ் பதில சொல்றான். இது இந்த குர்ஆன் இருக்கிறதே ஒரு செயின், அங்க மேலே இருந்து விளங்கினா இல்ம் இருக்கிறதே. ஏதோ போற போக்குல புத்தகங்களை பார்த்து மட்டும் படிப்பதில்லை, அதுவும் படிக்கணும், வேண்டாம் இல்ல. இது ஒரு செயின், இது ஒரு செயின். அப்ப இந்த வசனத்துல மேல அல்லாஹ் சொல்றான், அந்த சூரத்துல் பக்கரால அந்த நபியினுடைய துவாவுக்கு பதில் சொல்றான். ஒரு முக்கியமான ஒரு ஹிண்ட் இந்த இடம், அதனால இதை வாசிக்கிறேன். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும், நாம் நம்முடைய தூதரை அவர்களில் உங்களிலிருந்து நாம் அனுப்பி இருக்கிறோம். அந்த அந்த மக்களுக்கு எல்லாம் பதில் சொல்றான் அந்த துவா. யத்லு அலைக்கும் ஆயாத்தினா, அவர் என்ன தெரியுமா செய்வாரு? என் வேதங்களை ஓதுவார். வயு ஜக்கீக்கும், அவர் உங்களை தூய்மைப்படுத்துவார். வயு அல்லிமுக்கும் உல் கிதாப வல் ஹிக்ம, ஞானங்களையும் குரானினுடைய அந்த கிதாபினுடைய வேதங்களை அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். வயு அல்லிமுக்கும் மாலம் தக்கூனு தாலமூ, நீங்கள் அறியாத செய்திகளை எல்லாம் அவர் கொண்டு வருவார். இது நபி செய்த துவாவுக்கு பதில். இதுல என்ன ஹிண்ட் அப்படின்னு சொன்னேன்னா, ஒரே ஒரு விஷயம்தான். அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யும் போது இப்படி சொன்னாங்க, யாரா இவங்களுக்கு அவர் வேதத்தை ஓதி காமிக்கணும். எத்துலு அலைஹி மாயாத்து ஒய்யு அல்லி முகமுல் கிதாப், ஒன்னு ஓதி காமிக்கிறது, ரெண்டாவது படிச்சு கொடுக்கறது. திலாவத் தாலீம், ரிசைட்டேஷன் அண்ட் எஜுகேட் தம், கல்ச்சர்டு தம், அந்த ரெண்டு வார்த்தைக்கு உள்ள வித்தியாசம். ஒன்னாவது வேதத்தை ஓதி காமிக்கணும், ரெண்டாவது சொல்லி கொடுக்கணும், மூணாவது சுத்தப்படுத்தணும். இட் இஸ் எ ப்ராசஸ். இது என்ன? ஒரு நபியினுடைய பணி, ப்ராசஸ். முதல்ல வேதத்தினுடைய அத்தாட்சிகள் எல்லாம் ஓதி காமிச்சு அல்லாஹ் யாருன்னு சொல்லணும். ரெண்டாவது அந்த வேதத்தினுடைய ஹலால் ஹராம்கள்லாம் அவருக்கு சொல்லி கொடுக்கணும். மூணாவது இது ரெண்டையும் செஞ்சீங்கன்னா நீங்க பரிசுத்தமாயிருவீங்கன்னு சொல்லணும். இந்த ப்ராசஸ் விளங்குதா? மேலிருந்து கீழே வரை. இது அந்த நபி கேட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குர்ஆன்ல ஒரு வசனம் அல்லது ஒரு எழுத்து முன்னாடி போச்சுன்னா அதுக்கு ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு. அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றேங்கிற பேர் வெளியில அவர் கேட்ட துவாவை அல்லாஹ் உல்டா புல்டா ஆக்கிட்டான். பதில் சொல்றதுன்னா அவங்க கேட்ட மாதிரி என்ன செஞ்சிருக்கணும்? சரிப்பா, நான் வேதத்தை ஓதி கொடுக்க வைக்கிறேன் அப்படி ஒரு நபி. ரெண்டாவது அறிவை புகட்டணும், மூணாவது சுத்தப்படுத்தணும். அல்லாஹ் அங்க ஒரு பெரிய வேலையை பார்க்கறான். பதில் சொல்றான், அல்லாஹ் நான் அனுப்புவேன். எத்துலு அலைக்கும் ஆயாத்தினா, அவர் நம்முடைய அத்தாட்சிகளை நம்முடைய வேதத்தை ஓதி காண்பிப்பார். ஒயுசக்கீக்கும், அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஒயு அல்லிமுக்கும் உல் கிதாப வல் ஹிக்ம, அதுக்கப்புறம் உங்களுக்கு குர்ஆனின் தாலீம, குர்ஆனினுடைய அந்த உங்களுக்கு போட்டுவார். என்னடா அல்லாஹ், அவர் கேட்டது ஒண்ணும் நீ செய்யறது ஒண்ணும், சேனல் உடையுது. முதலாவது வேதத்தை ஓதி காட்டி இந்த உலகத்தினுடைய அத்தாட்சிகளை மக்களுக்கு சொல்லணும், ரெண்டாவது அந்த கிதாபினுடைய அறிவுகளை புகட்டி இதை மாதிரி அமல் செய்யன்னு சொல்லணும். இதெல்லாம் ஒருத்தர் செஞ்சாருன்னா அவர் தசுக்கியத்தா சுத்தமாவார், மனசுல உள்ள எல்லாமே போவும், அவர் முசக்கி, ஹி இஸ் எ பியூரிஃபைடு ஒன். ஆனா அல்லாஹ் இதை உடச்சு போட்டானே இங்க, அப்படி இல்லை. அவர் அத்தாட்சிகளை சொல்லி காமிக்கணும், ரெண்டாவது சுத்தப்படுத்துவார், மூணாவது சுத்தப்படுத்திய பின்னால் என் வேதத்தை உள்ள இறக்குவாருங்கிறான். இன்னைக்கு நிறைய வந்துட்டு இந்த சமூக தளங்கள்ல, இன்றைக்கு 2017-18 காலங்கள்ல இந்த சமூகம் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரே சொல்யூஷன் அவ்வளவுதான், வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு, முடிஞ்சு போச்சு. சரி, இது ஒரு இடத்துல தான் எல்லாம் பேசினானா இல்ல இல்ல, இதே மாதிரி இன்னும் ரெண்டு வசனம் எல்லாம் சொல்றான். ஒரு வசனத்துல இன்னொரு வசனத்துல லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅத ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாதி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய உபகாரம் செய்தான். மன்ன அப்படினு சொன்னா ஒரு பெரிய உபகாரம், 100 ரூபாய் கடன் கேட்டவருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறது. அவர் பார்த்தாரு, இதையா 100 ரூபாய் கேட்டேன் என்ன, அல்லது கஷ்டமான காலத்துல வந்து காசை கையில கொடுத்துட்டு பாத்துக்க, அப்புறம் பாத்துக்கலாம் வச்சுக்கேன், வாழ்க்கையிலே உங்களை மறக்க மாட்டேங்க அப்படி சொல்லுவோம்ல. அந்த திணறி நின்ன நேரத்தில் ஒருத்தன் கொண்டு வந்து அந்த காசு கொடுத்து திரும்ப தராட்டி இப்ப வச்சுக்கியா நீ, அப்படி செத்தானு மறக்க மாட்டேன். அவன் டாக்டர்கள் சொல்றான்ல, குடும்பம் கொள்ள தெய்வம் மாதிரி எங்க அப்பாவை காப்பாத்திட்டாரு. அந்த அந்த வார்த்தை அந்த உள்ளேந்து வர்றது அல்லாஹ் சொல்றான், அல்லது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா, அந்த நபியை உங்களுக்கு கொடுத்தது. அந்த வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் அதுதான், we are gifted by Muhammad Rasulullah sallallahu alaihi wasallam, it is not our choice. இது நாமாக ஏற்படுத்தியதல்ல, நம் ரப்பு நமக்கு தந்தது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இது பாத ஃபீஹிம் ரசூலம், உங்களிடத்திலிருந்தே அல்லாஹ் அந்த தூதுவரை அனுப்பி வைத்தான். எத்லு அலைஹி மாயாதி, அவர் என்ன செய்வார், குர்ஆனை ஓதி காமிப்பார், வயுஸக்கீஹிம், அவர்களை பியூரிஃபை பண்ணுவார், அதுக்கப்புறம் அவர்களுக்கு குரானை பற்றி உண்டான போதனைகளை நடத்துவார், ஹிக்மத்தை சொல்லிக் கொடுப்பாரு. சூரா ஜும்மாவில் ஒவ்வொரு ஜும்மாலையும் ஓதப்படுகிற அந்த வசனத்துல அந்த சூரால அல்லாஹ் சொல்றான், சில நேரங்களில் சில இடங்களில் ஓதப்படும், அந்த உம்மி மக்களிடத்தில், எழுத படிக்க தெரியாத மக்களிடத்தில் அவன் தான் ஒரு ரசூலை அனுப்பினான். அந்த வசனத்தில் எழுத படிக்க தெரியாத உம்மி அப்படின்னு சொன்னா அம்மாவை சார்ந்தவர், உம் அப்படின்னு சொன்னா தாய் அப்படின்னு அர்த்தம், அல் உம்மு தாய், உம்மி தாயை சார்ந்தவர். அந்த அம்மா விட்டு எங்கேயும் போல, ஆனா அதுக்கு அறிவுலாம் இருக்கும், அறிவு இல்லாதது இல்ல, உடனே எல்லாமே இருக்கும், என்ன ஸ்கூல்ல போய் எழுத படிக்கல அப்படிங்கறது அர்த்தம். அப்ப உம்மி எழுத படிக்காத ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் ரசூலை அனுப்பினான், எத்லு அலைஹிம் ஆயாத்தி, அவர் ஓதி காண்பிப்பார், வயுஸக்கீஹிம், He purifies them. அவர்களை அவர் சுத்தப்படுத்துவார். இப்ப இதுதான் விஷயங்களே இதுல கலந்து கிடக்கிற, நாம் உள்வாங்க வேண்டிய, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய செய்தி, மிகப்பெரிய செய்தி. ஒய்யு அல்லி முகமல் கிதாப ஒல் ஹெக்மா, அதுக்கப்புறம் அவர்களுக்கு குரானினுடைய தாலீமா, ஹதீசினுடைய தாலீமா அவர் கொடுப்பார். இந்த மூணு வசனத்திலையும் அல்லாஹு தாலா அவனாக சொல்லுகிற போது ஓதி காமிச்ச பின்னாடி அவர் உங்களை சுத்தப்படுத்துவாருங்கிறான். ஒரே ஒரு வசனம் நபி கேட்ட வசனம், அந்த வசனத்துல மட்டும் நபி கேட்டாங்க, அவர் ஓதி கொடுக்கணும், ஆயத்தை ஓதணும், அவங்களுக்கு விளக்கம் செய்யணும், சுத்தப்படுத்தணும். இப்ப அல்ல அப்படி அதை புரட்டி ஒரு அடி அடிச்சுட்டான். இங்கிட்டு நீ வேதத்தை ஓதுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் பி பியூரிஃபைட். எப்படி இது கிடையாது, நான் இது படிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன், உண்மையிலேயே ஒரு புது. ஏன்னா இன்னைக்கு 2016 எந்த விஷயம் வேக்கமா இருக்கோ, எந்த விஷயத்தினால் மிகப்பெரிய பஞ்சாயத்துகள் வந்துகிட்டு இருக்கோ, அதுக்கு இந்த வசனம் பதில் சொல்லுகிறது. த பியூரிஃபிகேஷன் ஆஃப் த ஹார்ட், அந்த பரிசுத்தப்படுத்துதல், அந்த தஸ்கியா அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம். அல்லாமா அபுல் ஹசன் அலி அன்-நதுவி ரஹமத்துல்லாஹி அலைஹி, காலம் சென்ற 99 இறந்து போன அலி மியான், என்று எல்லாராலும் அழைக்கப்படக்கூடிய அந்த நதுவி, போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவரை பத்தி பேசும்போது பேசினேன், இங்க சொன்னனா அந்த மாநாட்டில் சொன்னானான்னு தெரியல. தலாக்கு பற்றிய பிரச்சனை இன்னைக்கு வந்துருச்சு, அலிமியான்களை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னேன். தலாக் பத்தி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கான். முத்தலாக் பிரச்சனையில கொண்டு வரது குறித்து இன்றைக்கும் நாடாளுமன்றத்தில் திரும்பவும் எழுப்பப்படுகிறது. அலிமையான இல்லையே, ஏபானு வழக்கில், ஷாபானு வழக்கில் இஸ்லாமியர்கள் போய் பேசலாம்னு நினைச்ச உடனே யார் பேச்சையும் கேட்கறதுக்கு ராஜீவ்காந்தி தயாரா இல்ல? அல்லாமா அலிமியான்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணுமா? நீங்க வீட்டில இருந்து பார்லிமெண்ட் போறதுக்கு உள்ள அந்த டயத்துல அவர் பேசிடுவாரா அப்படின்னு கேட்டோன்ன, அலிமையானா அபுல் ஹசன் அலி நதுவியா? சரி பரவாயில்ல, வர சொல்லுங்க. அந்த ஒரே ஒரு சோலுக்கு அல்லாஹ் அந்த அருவாகுகளை, அந்த ரூகுகளை, அவ்வளவு பெரிய அந்த உலமாக்கள் அல்லாஹு தாலா பொருந்தி கொள்ளணும். அந்த பார்லிமெண்ட்ல, வீட்டில இருந்து பார்லிமெண்ட் போற இடத்துல அவர் பேசிய பேச்சு அங்க போனவன உல்டா புல்டாவாயிடுச்சு, வேணான்ட்டான். அந்த தலாக்கு விட்ட பின்னாடி ஜீவனாம்சம் கொடுக்கணுங்கக்கூடிய அந்த சட்டத்தையும், அடுத்து அந்த இஸ்லாமிய சட்டம் எதிராக கொண்டு வரப்பட்ட அந்த ஷாபானு வழக்கு மாரணத்துக்கு காரணமே அந்த அஞ்சு நிமிஷம் டாக். வரலாறு எழுதுவாங்க, அது பேசுறதுக்காக வேண்டி டைம் வாங்கிட்டு அங்க போலாம் அப்படின்னு லக்னோல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நிற்கும் போது அவருடைய இன்னொரு நண்பரை கூப்பிட்டு அலிமியான் சாப் பேசிட்டே இருந்தாரா, அப்புறம் அதை முடிச்சுட்டு வரும்போது உடனே அவர் இப்படி பார்த்துட்டு அப்படின்னாரா, ரயில் கிளம்பி வச்சு கிளம்பிட்டாரு. கூட வந்து அவர் கேட்டாரா, என்ன என்னமோ கேட்டாங்களா அவங்க, நீங்க என்ன இல்லை அவர் திரும்ப வர்றதுக்கு காசு இல்லை ட்ரெயினுக்குன்னு கேட்டாரு. நானும் எடுத்துட்டு என்டையும் காசு இல்லை, எடுத்துட்டு வராத மாதிரி சும்மா பார்த்த மாதிரி நடித்தேன். எல்லாரும் வந்து ஒரு சமூகத்தினுடைய தலையெழுத்த பாராளுமன்றல மாத்தின ஒரு சோலு, அந்த ட்ரெயினுக்கு போயிட்டு வர்றதுக்கு திரும்ப காசு இல்லை. ஃப்ரெண்ட கேட்டிருக்காரு, நான் திரும்ப டெல்லியில இருந்து வரணும், காசு முடியாது. அல்லாஹ் எந்த இதயங்களில் எவ்வளவு பெரிய ஆளுமைகளை வைத்திருக்கிறான். இன்னைக்கு எல்லாமே இருக்கு, பேசுறதுக்கு யார் இருக்கா? அந்த சீட்டு, அந்த சோல், 1999 டிசம்பர் 31 அன்னைக்கு கரெக்டா மரணம் இந்த உலகத்தை விட்டு. அவர் தான் ஒரு கிதாபில் எழுதும்போது, அல்லாமா உலக முஸ்லீம்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த இமாம் அபுல் ஹசன் சாப் எழுதுவாங்க, இந்தியாவில் தசவுஃப் என்று ஒரு துறை பேசப்படுகிறது, சூஃபிஸ்டிக் என்ற அந்த துறை பேசப்படுகிறது உலக முஸ்லீம்களால் நிறைய இடங்கள்ல, அது குறிப்பா சவுதியினுடைய இஸ்லாமியர்கள் அந்த சூஃபி அப்படின்னு சொன்னா அது ஏதோ வெறுப்பா, அது என்னமோ ஒரு வார்த்தை மாதிரி பாக்குறாங்க. அவர் எழுதியிருக்கார் கிதாபில், சூஃபிஸ்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த தசவுஃப் என்கிற வார்த்தை இந்த தஸ்கியா என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளின் மறு உருவம் தானே ஒழிய, நீங்க அந்த வார்த்தை பிடிக்கலன்னு சொன்னா நீங்க தசக்கியான்னே போட்டுக்கலாம். எந்த வாலையை பெருமானார் பார்த்தார்களோ அந்த தஸ்கியா தான் இந்த தசவுஃப் வார்த்தைகளை பிடித்து கொண்டு தொங்காதீர்கள். நிறைய இடங்கள்ல வார்த்தையை பிடிக்கிறதுனாலதான் வம்பே வருதுன்னு எழுதுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அவருடைய கிதாபு மதீனா யூனிவர்சிட்டியில, மக்கால உள்ள உம்முல் குரால, அதே மாதிரி வந்து ஃபஹத் யூனிவர்சிட்டியில, ரியாத் யூனிவர்சிட்டியில பாடத்திட்டத்தில் இருக்க அரபுகள் படிக்கிறாங்க. ஒரு இந்தியன் ரைட்டர், அரபுல அவர் எழுதின கிதாபுகளை இந்தியன் ரைட்டருடைய புத்தகங்களை புகழ்ந்து படிக்கக்கூடிய உலக அறிஞர்கள் எல்லா இமாம்களும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து அவருடைய மரணத்திற்கு, மக்கால காபத்துள்ளால ஜனாதா காயம் நடந்தது அவருடைய மரணத்துக்கு மட்டும்தான், மன்னர்கள் மரணத்துக்கு கூட நடக்கல, மன்னர்கள் மரணித்தது கூட கிடையாது, இவர் மரணத்துக்கு மக்கால காபத்துள்ளால காயிப் ஜனாதா வச்சான். வாட் ஏ ஹை லெவல் பர்சனாலிட்டி. கடைசியில மௌத்தாகும் போது கூற வீடுதான் அந்த சோப்டா, அதுலதான் இருந்தார். அது ஒன்றும் பெரிய, அவரை பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா, ரொம்ப எளிமையா, தானே கையில அடிச்சு உதவி செஞ்சுக்கிட்டு. ஏன்னா அந்த ஆளுமைகளை நினைக்கிற போது இன்னைக்கு, ஏன்னா அந்த சீட்ல போய் அப்படி உட்கார்ந்து பேசுறதுக்கு நினைச்சாலும், இன்னைக்கு கோடிகள் இருந்தாலும் கூட அடுத்த ஒருத்தன் போய் பேசுறதுக்கு தகுதியும் இதுவும் இல்லையே. அல்லாஹ் கொண்டு போன அந்த ஆளுமைகள் எப்படி மறக்க முடியும்? அல்லாஹ் அவர்களை போன்ற அந்த ஆளுமைகளை திரும்பவும் இந்த இஸ்லாத்திற்கு தர வேண்டும். அப்போ அந்த அல்லாம தான் சொல்லுவாங்க, சூஃபிஸ்டிக்ங்கிறத ஏதோ ஒரு தவறான பதிவாக ஆக்கப்பட்டு விட்டது. தஸ்கியாவினுடைய இன்னொரு பேர் தான், தயவு செய்து வார்த்தைகளை பிடித்து கொண்டு தொங்காதீர்கள். இந்த வார்த்தை பிடிக்கலன்னா அந்த வார்த்தை எடுத்துங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த வார்த்தை எடுத்துங்க, அவ்வளவுதான். இதுல ஏற்ற தாழ்வுகள் இருக்கும், சிலது கூடுதல் இருக்கலாம். அவர் சொல்லுவார், அதை வச்சுக்கிட்டு நிறைய ஏற்றத்தாழ்வுகள் அதுல மாற்றங்கள் இதெல்லாம் இருக்கலாம். ஆனா இல்லை அப்படின்னா அதுக்காக வேண்டி ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு ஏரியாவே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அதை விட்டு நம்ம எங்கேயோ போயிருவோம், அதை விட்டு நம்ம எங்கேயோ போயிருவோம். அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், ஏன் இந்த மாற்றத்தை அல்லாஹ் கொண்டு வந்தான்? முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு நபி சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதி கொடுக்கணும், அதை பாடம் நடத்தணும், அது ரெண்டையும் அவன் செஞ்ச உடனே அவனுக்கு வந்து அவன் சுத்தமாக ஆகணும், பரிசுத்தமாகணும். இது உலகத்தில் நடக்கக்கூடிய, இட் இஸ் எ சேனல், இது ஒரு சேனல், இது இப்படித்தான் போகும். ஆனா அல்லாஹ் அதை ஏன் மாத்தி விட்டான் இந்த சமூகத்துக்கு? அந்த நபியும் ஏன் கேட்டாங்கன்னா, அதுவரையும் அந்த நபிமார்கள் அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் வேதம் கொடுக்கப்படும், அந்த வேதத்தை ஓதி காட்டுவாங்க, அப்புறம் அந்த வேதத்தில் உள்ள ஹலால் ஹராம்களை போதிப்பாங்க, அவங்க செயல்படுவாங்க, அவங்க பரிசுத்தமாக்குவாங்க. அல்லாஹ்வினுடைய நெருக்கமா ஹவாரியீன், அல்லாஹ்வினுடைய அந்த பிரியமான அந்த சோல்களாக அவங்க ஆயிடுவாங்க, அப்படி அல்லாஹ்வினிடத்துல போய் சேர்ந்துருவாங்க. இந்த சமூகத்திற்கு மட்டும் இந்த டிராக் மாத்தி விட்ட வேலை எதுக்கு? இந்த பாடத்தை குர்ஆன் ஓதுன உடனே சுத்தப்படுத்துங்கன்னு சொன்னது எதுக்கு? கிதாபுகள்ல எழுதுறாங்க, இதனுடைய விளக்கமா அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்லும் போது சொன்னா, உம்மி என்ற வார்த்தையை அல்லாஹ் சொன்னதுல இருந்தே ஒரு வரலாறு புதிதாக உருவாகிறது. அல்லாஹ் சொன்னான், இது நல்ல கிதாபுகள்ல, சில கிதாபுகள்ல தப்சீர்கள்ல எழுதும் போது எழுதுறாங்க, இவர்கள் உம்மி, வேதத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்ல. முதல் விஷயம், இவங்க யார் உம்மி அப்படின்னு சொன்னா எழுத படிக்க தெரியாதவர், ஏற்கனவே வந்த வேதத்தினுடைய சேனல் அப்படி மாறி இசாக் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வருது. அங்க பலஸ்தீன்ல போயிட்டு இருந்த அந்த சேனல், நபிமார்களுடைய சேனல், அதே போன்று வேதங்களுடைய சேனல் மக்காவுக்கு மாறுது, ஒரு புது சகாப்தம் உருவாகுது. அல்லாஹ் சொன்னா இது புது சகாப்தம், மேலே உள்ள அந்த நபிமார்களுடைய தொடரும் வேதக்காரர்களுடைய தொடரும் இது அல்ல, இவர்கள் படிக்காதவர்கள், நான் புதுசா ஒரு சந்ததியை உருவாகிறேன். ஏன் அந்த நபிமார்கள் ஒரு நபிக்கும் இன்னொரு நபிக்கும் இடையில கேப் இருக்கும் போது அவர் சிறுக்கு மட்டும் செய்யாம இருந்தார் அப்படின்னு சொன்னா அவர் தப்பிச்சுக்கலாம். மூசா அலை இஸ்லாத்துக்கும் ஈசா அலை இஸ்லாத்துக்கும் இடையில கேப், அந்த நபிக்கு இந்த நபிக்கு இடையில கேப் விழுந்துருச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்களுடைய அந்த வருகைக்கும் இன்னொரு வருகைக்கும் ஒரு கேப் ஒன்று இடையில விடும், அதுக்கு பேர் ஃபித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபித்ரா அந்த காலம், இடைப்பட்ட காலம். அதுல ஒருத்தர் சிலை வணக்கம் புரியல, ஷிர்க் செய்யல அப்படின்னு சொன்னா அவர் பாச, அந்த நபியினுடைய அந்த கோட்பாட்டை பின்பற்றிக்கிட்டு தெரிஞ்சதை செஞ்சுக்கிட்டு ஷிர்க் செய்யாம இருக்காருன்னா அவர் வெற்றியாளர். ஆனால் இந்த சமூகத்திற்கு அப்படி அல்லங்கிறாள். கியாமத்து நாள் வரை ஒவ்வொரு மூமினுடைய வாழ்க்கையிலும் பெருமானார் பிரதிபலிக்க வேண்டும். இது ஃபித்ரத்தினுடைய காலம் அல்ல, வஹி முடிவுபடுகிற காலம். நபியை பின்துயருகிற, வஹியை உள்வாங்குகிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமும் ஒரு சந்தர்ப்பமும் உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கு இது என்ன வித்தியாசம்? ஏன் அதுக்கு ஏன் அல்லாஹு தஆலா தஸ்கியத்தை இங்க முன்னாடி கொண்டு வந்தான்? அங்கதான் செய்தி. உலமாக்கள் எழுதுகிறார்கள், வெறும் இல்மை மட்டும் எடுத்த அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய சமூகத்தார்கள் எங்கள்கிட்ட இல்மு மட்டும் இருக்கு என்று பெருமை கொண்டதின் காரணமாக குர்ஆன் சொல்லும், அவர்களிடத்திலே அத்தாட்சிகள் வந்த பின்னால் they become divided. அவர்கள் அந்த இல்மை என்ற அந்த பெருமை கொண்டதின் காரணமாக சமூகத்தை துண்டு துண்டாக ஆக்கி பிரிந்து போனார்கள். இல்மு இருக்கிறதே அது ஒரு நூர், பெருமானார் சொல்லுவாங்க அது ஒரு நூர். இமாம் ஷாபி சொல்லுவாங்க, அல் இல்மு நூருன் லா யுத்தாலில் ஆசி, பாவிகளுக்கு அதில் பங்கு கிடையாது, இல்மு என்பது நூர். எப்ப அது நூறாக உள்ள இறங்கும் அப்படின்னு சொன்னா இந்த பியூரிபிகேஷன்லாம் செஞ்சுட்டு அதை ரிசீவ் பண்ணும் போது அது அப்படியே ஒளியாக வந்து உட்காரும். இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நூர் நாராக ஆகும். நார் அப்படின்னு சொன்னா ஃபயர்னு அர்த்தம். ஃபயர் என்ன செய்யும்? இருக்கதை காலி பண்ணும், துண்டாடும். அவங்க அந்த பியூரிபிகேஷன் இல்லாம அதை உள்ள எடுத்துக்கிட்டு நபியினுடைய காலத்திற்கு பின்னால் அவன் இஷ்டத்துக்கு ஆட்ட அடுத்த லெவலுக்கு அவன் போவே இல்லை. நாங்கள்லாம் யாரு? We are well versed. ஏன் அறிவுக்கு இந்த உலகத்துல எவன்டா வாடா பாப்போம்னா அல்லாஹ் தஆலா அதை வச்சே காலி பண்ணான், அதை வச்சே காலி பண்ணான். அந்த நூர் அவர்களிடத்தில் நாராக மாறியது, நெருப்பானது, அந்த சமூகம் பிளவு உண்டானது, அந்த சமூகம் துண்டு துண்டா ஆயத்தை வச்சுக்கிட்டே துண்டாக்கப்பட்டார்கள். இன்னைக்கு விளங்கணுமா வேண்டாமா? அல்லாஹுவினுடைய வேத வசனத்தை பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கோம்னு சொல்லியே நூறு பிரிவானா. இன்னைக்கு என்ன செய்யறோம்? அவர்கள் பிரிந்து பிரிந்து போனார்கள். எந்த வேதம் இவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று வந்ததோ அந்த வேதமே இவர்களை பிரித்து போட்டதே. பிரச்சனை வேதத்தில் இல்ல. டைம் ஆயிடுச்சு இன்ஷால்லா. இதனுடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் சில செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்ததாக அடுத்த விஷயங்களை குறித்து அல்லாஹு தஆலா மிக விரிவாக இந்த சூரா யாசின் முடிய போறதுனால இன்னொரு அஞ்சு வசனம், இந்த அஞ்சு வசனத்துல மொத்த சூராவினுடைய சாரை அல்லாஹு பிழிந்திருக்கிறான். ஈமான் என்ன, ஒரு முஸ்லிமினுடைய பிலீஃப் சிஸ்டம் அது எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக அப்படியே ஒரு சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் நமக்கு பாடம் நடத்துகிறான் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் அந்த செய்திகளை கேட்கிற வரை எதை கேட்டோமோ அதன்படி சிந்திக்கிற, செயல்படுகிற, அதை உள்வாங்குகிற, அல்லாஹுவுக்கு பொருத்தமாக அந்த இல்மை ஆக்குகிற நல்ல மனிதர்களில் அல்லாஹ் உங்களையும் என்னையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ உலகத்தினுடைய பகுதிகளில் இருந்து கேட்கிற அந்த மக்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி தருவானாக. வாஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.